நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாரோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடியும். பரிசெயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருடைய அருமையான பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்திலே சந்தோஷமாக ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அநேகர் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் நாம் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலியை நற்செய்தி பணியாக எடுத்து அநேகருக்கு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, அநேகரை ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் பக்கமாக அழைத்து வந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுமையுமாக வார்த்தையில் மையம் கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஒருபுறம் கொரோனாவினுடைய அந்த தாண்டவம், நம்ம மக்கள் அந்த கொரோனாவினுடைய வேதனையை குறித்து கவலைப்படாது. ஆண்டவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் விடுதலையும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் நிறைய பேர் ஜெபிக்க சொல்லி பல்வேறு கருத்துக்களுக்காக அவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ அவங்களிடமிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கிது. ஃபாதர், இது ஜெபிக்க சொல்லியிருந்தோம், இதை ஜெபிச்சிருக்கீங்க, எங்களுக்கு இங்கே ரிசல்ட் நல்லா இருக்குது, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, எங்களை நான் எதிர்பார்த்த மாதிரி வீட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய உதாரணங்கள், அருள் அடையாளங்கள். ஆண்டவர் இப்படித்தான் தன்னுடைய அந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை நம்ம உணர வைக்கிறார். அவருடைய செயல்பாடு, ஆவிக்குரிய செயல்பாடு இந்த காரியத்திற்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்படித்தான் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த உணர்தலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறோம், லாக்டவுன் நேரத்தில் நம்ம உள்ளத்தை லாக்டவுன் பண்ணிடக்கூடாது. அதுக்கு லாக்டவுன் கிடையாதுங்க, நம்ம சூழலுக்கு தான் லாக்டவுன், நம்ம வெளியில் போகிற வேலைகளுக்கு லாக்டவுன், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் லாக்டவுன் கிடையவே கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் மனசை யாராவது மூடி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து திறந்து வைக்கணும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் மனசெல்லாம் திறந்து தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நமக்கே தெரியாமல் பிசாசு மூடிடுவான். நமக்கு எல்லாமே சரியாக போகிறத போல் தெரியும், ஆனால் இங்கே ஒன்றுமே செயல்பாடு இல்லாத நிலையில் இருக்கும். உதாரணத்திற்கு நாங்கள் ஆவியானவர் தூண்டுவார் ஒரு சில பேருக்கு ஒரு சில காரியத்தை உணர்த்துவதற்காக. அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட சில காரியத்தை குறித்து பேசுவோம். அப்படி பேசுகிற போது அவங்க என்ன செய்வாங்க, தங்களை நியாயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நான் இதனால தான் இப்படி பண்ணுறோம், நான் வந்து கரெக்டாக ஜபிப்பேன், நீங்கள் என்ன என்னை இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஜெபிப்பேன், நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், நீ யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது போல் அவங்க வந்து நம்மளுடைய எதிரணியில் இருப்பது போல் பேசுவாங்க. அப்போது ஆவியானவர் சொல்வார், வாயை மூடிட்டு போ அவ்வளோதான். அப்போ நாங்கள் வாயை மூடிட்டு தேங்க்யூ காட் பிளஸ் யூ அவ்வளோதான், அதோடு முடித்து கொள்வோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை உணர ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லோருமே அதை உணர்ந்து பார்க்கணும். என்கிட்ட ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறதா? இந்த ஆவியானவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பல்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிற நம்ம கிறிஸ்தவங்க எல்லோருக்குமே இந்த மூவரு தெய்வத்தை நம்புகிறவங்க கண்டிப்பாக இந்த பிதாசுதன் பரிசுத்த ஆவி அப்படிங்கிற அடையாளத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் அதிகம். எப்படின்னா இந்த அடையாளம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அப்படிங்கிற அந்த அடையாளம், அது எங்கே பார்த்தாலும் நம்ம போட்டுக்கொண்டே இருப்போம். பிதா ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுவோம், முடிக்கும் போது போடுவோம். ஏன், நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயில் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உணர்வு அப்படியே வரும். நம்ம கோயிலில் பார்த்தோன்னே ஒரு பிதாசன் போட்டு கடவுளுக்கு மகிமை கொடுப்போம். இப்போல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, அதனால் இந்த பிதாசுதன்றதெல்லாம் வரதில்லை. அப்படி போனோடனையும் இன்னும் பிளெயின் கிஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஒரு இப்படி கை அப்படி நெஞ்சிக்கும் கை வாய்க்கும் இப்படி கை இப்படி போகும் அப்படின்வாங்க. கோயிலுக்குள்ளே வரும்போது கூட நான் ஒரு சில பேரை பார்ப்பேன், வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது அதுதான் அவங்களுடைய செயல்பாடாக மாறுது. இது நம்ம அடையாளம் இல்லை. அதனால் தயவுசெய்து கோயிலுக்குள்ளே போன உடனேயும் முழந்தாட்படிட்டு நம்ம என்ன செய்யணும், அச்சிச்ச சிலுவை போடணும். நிறைய பேருக்கு அச்சிஷ்ட சிலுவே போட மறந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம உள்ளே போனோடனையுமே அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு தான் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். நம்ம என்ன செய்கிறோங்கிறத மறந்துடுவோம் கோயிலுக்குள்ளே போகும்போது. அதனால் நம்ம முதல்ல போன உடனேயும் கடவுளை முதல்ல பார்க்கணும், அட்டண்டன்ஸ் அங்கே போடணும். அதுக்கப்புறம்தான் மற்ற வேலைகள் எல்லாம் முழங்கால் போட்டு அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சொல்லி பாருங்களேன். நீங்கள் நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கோம், எங்கிட்டாவது இழுப்பாங்க. சின்ன பிள்ளைக்கும் போது அடிச்சடிச்சு சொல்லி கொடுத்தாங்க, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தரலும், எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க முன்னாடி செஞ்சு தப்பாக போட்டுறாதீங்க, தனியாக போய் செஞ்சு பார்த்துட்டு வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி போடுங்க. பிள்ளைகளுக்கு முன்னாடி நீ தப்பாக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க அப்புறம் சிரிப்பாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம படைக்கும் போது இந்த பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலிங்கிற அடையாளம் அது ரொம்ப ஒரு மகிமையான அடையாளம். மூவரு தேவனை ஒரு சிறிய அடையாளத்தின் வழியாக மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம்தான் அது. அதில் வரக்கூடிய அந்த ஒரு தூய ஆவிங்கிற கான்செப்ட், இப்போ பிதா யார், அவர் படைக்கிற தேவன், படைத்த தேவன், இன்னும் படைச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். படைப்பினுடைய அவர் முதல் பொருள் அவர் தான். அப்போ படைத்த கடவுளை நம்ம படைப்பினுடைய தெய்வத்தை எல்லாத்துக்கும் மேலே வச்சுருக்கிறோம் பிதா. இந்த மகன் யார், சுருக்கமாக சொல்கிறேன், பெரிய இறையல் இதெல்லாம் நீங்கள் நம்ம சின்ன பிள்ளைகளாக பார்க்குறாங்க, சுருக்கமாக சொல்கிறோம். பிதா வந்து படைக்கிறவர். இப்போ நம்ம படைப்பில் ஏதாவது பிரச்சனை, இப்போ நம்ம உடம்பில் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம படைப்பில் ப்ராடக்டில் கோளாறு, அப்போ என்ன செய்ய சொல்லுவோம் நாங்கள், என்னக்கிட்ட வர மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கரங்களை உயர்த்தி ஹாலேலுயா 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 ஹாலேலுயான்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஹாலேலுயான்னா, ஹல்லல்னா புகழ்ச்சி, லூ நா டு யூ, யார்னா யாவே, யாவேன்னா யார், பிதா. பிதாவை நீ துதிக்கும் போது அவர் என்ன செய்வார், படைத்த படைப்பை பார்ப்பார், இவன் என்னடா நம்மளை துதிச்சிக்கிட்டே இருக்கிறானேன்னு. அப்போது ஆவியானவர் நம்மளை ரெஸ்ட் பண்ணுவார், நம்ம மேலே வந்து இறங்கி நிற்பார். அப்போ எங்கே துதிகன மகிமை பிதாவை நோக்கி எழுதோ அங்கே ஆவியானவர் இறங்குவார். அப்போ அந்த இடத்துல எந்த குறைபாடு இருக்குதோ அது சரியாயிடும். இது சிம்பிள் லாஜிக், சிம்பிள் லாஜிக். இதுனா ஆழமான ஜெபத்தெல்லாம் இருக்குதுங்க, அதை நீங்கள் தேடி பாருங்கள். அதெல்லாம் வந்து அறிவு சார்ந்தவங்களுக்கெல்லாம் அப்படி இதுனா ரொம்ப எளிமையாக இருக்குது, செய்து பாருங்கள். ஒரு சில பேர் இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்குறோம், ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜெயிச்சுட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி நின்றுருக்கிறாங்க. ஆண்டவர் எளிய உள்ளத்தை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோதான். அப்போ பிதாவினுடைய நிலை என்ன அப்படின்னா, படைக்கிற தேவன் படைப்பினுடைய காரியத்தெல்லாம் சரி செய்துட்டே இருப்பார். அவரை துதிக்கிற போது கூப்பிடுற போது இந்த பிதா மகனுங்கிற கேரக்டர் ஒன்று அனுப்பிச்சி விட்டார் பாருங்கள். இந்த மகன் யாருன்னா, பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர். அப்போ நம்ம பாவம் காரிய பாவம் சார்ந்த மன்னிப்பு வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் நம்ம யார் வழியாக கேட்குறோம், மகன் வழியாக கேட்குறோம், மகன்கிட்ட ஜெபிக்கிறோம். இந்த தூய ஆவி அப்படிங்கிற மூன்றாவது கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் தூய ஆவிங்கிறது வந்து ஒரு பொருளை போல பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, இப்போ வந்து தூய ஆவியார் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. அப்போ தூய ஆவியார்னு சொல்கிற இந்த சொல்லாடல் வந்து ரொம்ப சரியான சொல்லாடல். எப்படி, எதுக்காக இது சரின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் தூய ஆவின்னா ஏதோ ஒரு பொருள் மாற, ஒரு சிலுவை, இது ஒரு லைட்டு, அது மாதிரி தூய ஆவி. ஆனால் தூய ஆவியார்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவர் ஒரு பர்சன், அவர் ஒரு ஆள். இப்போ தூய ஆவி கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டார், ஆனால் அவர் நம்மளோட இருக்கிறார். அப்போ தூய ஆவியார்னு சொல்லுகிற போது ஹீ இஸ் அ பர்சன், ஒரு நபராக நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறார். அப்போது தந்தை மகன் தூய ஆவியார் என்கிற, தந்தையை தெரியுது மகனை தெரியுது, இந்த தூய ஆவியை பற்றி நமக்கு நிறைய நேரம் தெரியாது. அப்போ என்ன செய்கிறோம் நம்ம? அந்த தூய ஆவியை குறித்து கிண்டல் பண்ணுறது, படிக்கிறது, எல்லாம் அதை அவர் கேர் பண்ணாமல் விடுறது, அப்படி இருக்க முடியாது. இப்போ தூய ஆவியாருடைய காலத்தில் தான் இருக்கிறோம். தூய ஆவியார் தான் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருந்து அவர் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா கடவுளின் ஆவின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு நிலை, புதிய ஏற்பாட்டில் தூய ஆவி அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு புதிய அடையாளமாக நமக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ தூய ஆவியை குறித்து நம்ம ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தூய ஆவியினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நற்செய்திக்குள்ளே வரோம். பரிசேயர் ஒருவர் இருக்கிறார், நிக்கோதேம். இயேசுகிட்ட போகிறார். நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவர் யூத தலைவர்களுள் ஒருவர், படிச்சறிஞ்ச நல்ல தலைவர் ஒருத்தர். அவர் பரிசேயர்னால் நல்லா படிச்சிருக்கிறார். அவர் ஒரு இரவில் இயேசு, ராபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். இந்த சம்பாஷணையை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அவர் என்ன செய்கிறார், இயேசுவை அப்படியே ஹைலைட் பண்ணுறார். நம்ம மொழியில் சொல்லணும்னா அவருக்கு ஐஸ் வைக்கிறார், இயேசுவுக்கு ஐஸ் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய முடியாது. உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறாரு, நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ நான் அடுத்தது பாருங்கள், இயேசு அவரை பார்த்து அதுக்கு பதில் இயேசு ஏதோ சொல்ல போகிறாரு. இப்போ நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, நல்ல பிரசங்கம் ஃபாதர், எப்படி ஃபாதர் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு என்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா, நம்ம உடனே என்ன செய்வோம், அந்த பேச்சுக்கு இணையாக தான் நம்ம பேசுவோம். ஆமாம், நான் படிக்கும் போதே நல்ல திறமையாக இருந்தேன், எல்லோரும் என்னை புகழ்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ச்சிக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன், அந்த இறைவார்த்தையெல்லாம் நான் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுவேன், ஏதோ ஒன்று நம்ம அவங்க பேசுகிறதுக்கு தொடர்பு படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பெருமையை நிலைநாட்ட மாதிரி காரியத்தை நம்ம அப்படியே கொண்டுட்டு போவோம். இங்கே இயேசு அப்படி செய்கிறாரான்னு மட்டும் பார்க்கணும். இயேசு அப்படி செய்யலை, அவர் புகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டவர். உன் புகழ்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம். அவர் எல்லா நிலையிலும் இயேசு சாமி சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கிட்டார். மரியாலும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க, உடனே இயேசு என்ன பண்ணார், அம்மானு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கல அம்மாவை. அம்மா வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள், அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டார். நம்மால் இயேசு என்ன செஞ்சாருன்னு பார்க்க மாட்டான். அவர் பாருங்கள், மாதா வந்திருக்கிறாங்க, மாதாவை தள்ளி விட்டுட்டார் பார்த்தீங்களா, அப்போ மாதா வேண்டாங்கிறாருன்னு. தேவ பிள்ளையில் இது அறிவீனம், அப்படி பார்ப்பது அறிவீனம். இயேசு எதற்காக அவர்களை அங்கே தள்ளி வைக்கிறாருன்னா, அந்த வாய்ப்பு அவருக்கு இனிமேல் கிடைக்காது. அதனால் அந்த வாய்ப்பில் என்ன செய்கிறாருன்னா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவார்த்தையை எவனெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்றியோ, நீ தான் என் தாய், நீ தான் என் சகோதரன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பில் நம்மளெல்லாம் மாதாவுக்கு மேலே, சகோதரர்களுக்கு மேலே இணையாக நம்மளை உயர்த்தி வைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். திருமுழுக்கு யோவான் இடத்துல கூட அவரை கூட ஒரு சான்ஸில் பயன்படுத்துவார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட வேறு யாரும் பெரியவன் கிடையாது. ஆனால் இறைவார்த்தையை எவன் கேட்டு செயல்படுறானோ அவரை விட அவன் மேலானவன் சொல்கிறார். அப்போ பாருங்கள், எல்லா தளத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். இப்போ இந்த நிக்கோதேமனுடைய தளத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இயேசு அவரை பார்த்து சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், நான் ஆண்ட தந்தையிடந்து வரும்போது எனக்கு நிறையா கிஃப்டெல்லாம் கொடுத்தார், இன்னும் நிறையா செய்வேன், இந்த பசங்க எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் இன்னும் நிறைய அற்புதம்லாம் செஞ்சு காட்டுவேன் அப்படி பேசலை. அவர் அவருடைய அந்த புகழ்ச்சிக்குள்ளே மயங்கினவராக தெரியல. மறுபடியும் பிறந்தாலன்றி, பாருங்கள் சாப்டரே வேறு, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உனக்கு சொல்கிறேன். நீ சும்மா எனக்கு ஐஸ் வைக்கிறதுனால உனக்கு இறையாட்சி கிடைச்சிடாதுப்பா, மறுபடி நீ பிறக்கணுங்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய கான்செப்டை உள்ளே வைக்கிறார் பாருங்க. இன்றைக்கி நம்மகிட்டே அதான் சொல்கிறார் கடவுள். மகனே மகளே, உங்ககிட்டயும் அதான் சொல்கிறாரு, நீ யாரை வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம நம்மளுடைய பணம் பெருமை, படிப்பு பெருமை, எல்லாம் இருந்துக்கலாம். பெரிய நிக்கோதே மாதிரி பெரிய அறிவில் நிறைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடி பிறக்கலைன்னா. இப்போ நமக்கு மூணு பிறப்பு இருக்குதுங்க. முதல் பிறப்பு அப்பா அம்மாக்கிட்டேருந்து நமக்கு கிடைச்ச முதல் பிறப்பு, இச்சையினால் வந்த பிறப்பு, ரத்தத்தினால் வந்த பிறப்புங்க. அந்த பிறப்பு ரத்தத்தினால் இருக்கிற பிறப்பை தான் அப்பா அம்மா மாற்ற விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் அடிபட்டவங்க இந்த பிறப்பு வந்து ஒரு இச்சைக்குள்ளேயே ஆகிடக்கூடாது, பிள்ளை இன்னும் நல்லா ஆவிக்குரிய பிள்ளையாக மாறணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால் என்ன செய்தாங்க, பிள்ளையை தூக்கிக்கிட்டு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க, ஐயோ ஃபாதர் என் பிள்ளைக்கு இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கல ஃபாதர், எப்படியாவது கொடுக்கணும் ஃபாதர். ஆனால் பாருங்கள், ரொம்ப ஒரு கவலையான விஷயம், பிள்ளைங்களுக்கு 5 வயசாகியும் இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்காத கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்பா கா டோன்ட் கேர், அப்பா வந்து அவர் பிசாட்டு வேலையை பார்த்து போகிறாரு, அம்மா அங்கிட்டு வேலையை பார்க்குறாங்க, பிள்ளைங்க பிசாட்டு கிடக்கு பாவம். தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் வந்து தாய் தந்தை வந்து ஒரு அபிஷேகத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் பாருங்களேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த திருமுழுக்குங்கிற அந்த அபிஷேகத்தை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி போடுறாங்க. ஞானத்தாய் ஞானத்தகப்பன், தொட்டப்பா தொட்டப்பான்னுவாங்க. அந்த தொட்டமாக தொட்டப்பா ஞானத்தாய் ஞானத்தகப்பனுங்கிற இந்த கான்செப்டெல்லாம் இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, யார் நம்ம பிள்ளைக்கு நகை போடுவாங்க, யார் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, இது ஞானத்தை கொடுக்குறவங்க யாருன்னு நீ பார்த்து வைக்கணும். அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு அதில் கலெக்ஷன் பண்ணுறது. இல்லை இன்னும் நேரம் சரியாக வரல எங்களுக்கு, ஆக்சுவலி ஃபாதர் அந்த பேப்டிசம் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணோம் லாஸ்ட் மந்த்து, ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பத்திரிக்கை அடிக்கிறதுலாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் தேவ பிள்ளையில நீ பத்திரிக்கை அடித்து நீ 100 நாள் ஃபண்டு கலெக்ஷன்னு வச்சுக்கோ, நான் கொடுத்த மொய்க்கு திருப்பி மொய் வாங்க போகிறேன்னு கூப்பிட்டு கேளுங்க, மக்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிள்ளையுடைய ஆன்மீக காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிஸ்னஸை கொண்டு வந்து நுழைக்கக்கூடாது. நிறைய நேரம் நம்ம இதில் தோற்று போயிடுவோம், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இரண்டாவது அந்த காரியம் திருமுழுக்குங்கிற காரியம், அதுதான் நீரினால் மறுபிறப்பு. இயேசு சாமியே போய் அதில் போய் இறங்கி நின்று அந்த திருமுழுக்கின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் காட்டிட்டார் நமக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு பிறப்பு நீரினால் பிறப்பு. முதல்ல தாய் தந்தையினால் கிடைச்ச இரத்தத்தினாலான பிறப்பு, அதை அபிஷேகமாக மாற்றுகிற பிறப்பு நீரினால் நமக்கு கிடைக்கிற அந்த திருமுழுக்கு என்கிற பிறப்பு. இதை தாய் தந்தையர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதில் ஒரு அருமையான ஒரு லிங்க்கை பார்ப்போம். குழந்தையாக இருக்கிற போது நமக்கு அந்த அந்த பிறப்பு கிடைக்குது, தாய் தந்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து ஞானஸ்தானம் வாங்கினேன், நான் அறிவு நிலை வளர்ந்து நான் வந்து என் இயேசுவை ஏற்றுக்கிட்டு நான் அது எனக்கு கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மா எனக்காக என்ன பண்ணாங்க, அந்த இதை கொடுத்தாங்க. இப்போ இதில் என்ன ஒரு லாஜிக் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற இந்த குழந்தை ஞானஸ்தானத்தை நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். இப்போது என் தாய் தந்தையை எனக்கு வாயாக இருந்தாங்க, நான் என்னால் பேச முடியாது, என்னுடைய விசுவாசம் வெளிப்படுத்த முடியாத விசுவாசமாக இருந்துச்சு. அப்போ அவங்க தாய் தந்தையர் என்ன செய்கிறாங்க, எனக்கு அவங்க விசுவாசத்தை கடத்தி கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன், என் விசுவாசத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி கொடுக்கணும். பாருங்கள், நான் சாமியாராக போயிட்டேன், அதனால் எனக்கு பிள்ளைங்க இல்லை, நான் நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என் லைன் இப்படி கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைனை பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விசுவாசம்ங்கிறது பிரேக் பண்ணுறது இல்லை, செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப். விசுவாசம்ங்கிறது இதே மாதிரி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால தான் இறந்தவங்க கூட இறந்து போயிடுறது இல்லைங்க, இறந்து காத்திருக்கிறாங்க. இயேசு மலை மீது காட்சி கொடுத்த போது 3 பேர் வந்து பேசுகிறாங்களே இயேசுவோட, அப்போ அவங்க செத்து போனவங்களாக இருந்தால் போயிருக்கணுமே, வந்திருக்கக்கூடாது. அவங்க இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, தொடர்பில் வராங்க. இயேசு அதை மலை மேலே காட்டினார். அப்போது இந்த திருமுழுக்கினுடைய அபிஷேகம் பாருங்கள், ரெண்டாவது பிறப்பு இந்த நீரினால் அமைகிற பிறப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். இன்றைக்கி நான் இங்கே ஒரு குருவாக நிற்கிறேன் அப்படின்னா எல்லோரும் ஃபாதர் எப்படி ஃபாதர் இப்படி ஃபாதர்னு பெருமையாக பேசலாம், ஆனால் இந்த பெருமைக்கு அடிப்படை காரணம் என் தாய் தந்தை. அவர்கள் எனக்கு கொடுத்து போட்ட பிச்சை, அவங்க என்னத்தை போய் கொடுக்கறதுன்னு தூக்கி குப்பையில் போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை. பாருங்கள், அதை அவங்க செய்யாமல் எனக்கு கொடுத்த அபிஷேகம், உன் தாய் தந்தை உனக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், அதை நம்ம மறக்கக்கூடாது. நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அபிஷேகம். அப்போ பாருங்கள், இதில் செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப். சப்போஸ் நான் வந்து அறிவு நிலை பெற்று இந்த குழந்தை ஞானஸ்தானம் வேணாம்ப்பா எனக்கு வேறு ஞானஸ்தானம் வாங்கிக்கிறேன், நான் வந்து வளர்ந்து தான் வாங்குவேன் அப்படின்னா, அப்போ நான் தனியாளாக நிற்பேன், எங்கள் அப்பா அம்மாலாம் வேடிக்கை பார்ப்பாங்க, அவங்க வந்து இந்த விசுவாசத்துக்குள்ளே பங்கெடுக்க முடியாது. இப்போ என்னுடைய விசுவாசத்தில் அவங்க பங்காளிகளாக நிற்கிறாங்க, நான் அதை மறுக்கவே முடியாது. இப்போ நான் தனியாக நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இயேசு ஏற்றுக்குறியா, ஆ நான் ஏற்றுக்கிறேன். அப்போ வேர் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் மை பேரண்ட்ஸ், ஞான பெற்றோர் என்னிடமிருந்து அடுத்தது கடந்து போகுமா, இல்லை அது அவர்களுடையது, தனிப்பட்ட என்னுடையதாய் மாறிப்போகிறது. ஆகவே தான் இட் இஸ் நாட் டிஸ்டிங்க்ட், இட் இஸ் கனெக்டட், எவ்ரி திங் இஸ் கனெக்டட், த வேர்ல்ட் இஸ் கனெக்டட். இந்த இயற்கை வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கு, விலங்குகள் நம்மளோட இணைஞ்சிருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அண்ட சராசரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் இணைஞ்சிருக்குது. விசுவாசம் மட்டும் எப்படி தனியாக நிற்க முடியும், இட் இஸ் கனெக்டட். அதை காட்டுவது தான் இந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கறதுனுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த ஞானஸ்தானங்கிறது ரெண்டாவது பிறப்பு. மூணாவது பிறப்பு இருக்குது பாருங்கள், இயேசு சாமி சொல்கிறாரு, மூணாவது பிறப்பு நீ ஆவியிலும் நீ மறுபடியும் பிறந்தாலன்றி இறையாட்சியை காண முடியாதுன்னு சொல்கிற அவர் திருப்பி அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது. இந்த மூன்றாவது பிறப்பு தூய ஆவியாலான பிறப்பு. இந்த பிறப்பு தாய் தந்தை வரமாட்டாங்க, இச்சைக்குரிய பிறப்பாக இல்லை, ஆவிக்குரிய நம்ம திருமுழுக்கினுடைய பிறப்பு இல்லை, இது ஆவிக்குரிய பிறப்பு. இது என்னால் எனக்கு கொடுக்கப்படுகிற, நானே எனக்கு கொடுத்துக்கிற பிறப்பு, நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிறப்பு. இந்த பிறப்புக்கு, இந்த ஆவிக்குரிய பிறப்பு யாரும் உள்ளே வர முடியாது. இட் இஸ் வெரி மச் பர்சனல் டு யூ அண்ட் டு காட். கடவுளுக்கும் உங்களுக்குமான ஒரு பிறப்பு. இது மனைவி கூட உள்ளே வர முடியாது. மனைவி போய் உங்களுக்காக கோயிலில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து வேணா அங்கேருந்து வந்து கொல்கட்டையை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், அங்கே கொடுத்த முட்டாயை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை ஆவியானவரை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாதுங்க. அதனால தான் சொல்கிறோம், பிள்ளைகள் உங்கள் விசுவாசத்தின்படி நீ ஆவிக்குரிய பிறப்படையணும். இந்த ஆவிக்குரிய பிறப்புங்கிறது ஒருத்தர் வயசாகி போய் சாவர நிலையில் கூட இருப்பாங்க, ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆவிக்குரிய பிறப்பு அடைய நீங்கள் என்ன செய்யணும்னா ஆசைப்படணும். அதுதான் மறுபிறப்புன்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதைத்தான் அவர் நிக்கோதேமிட்ட சொல்கிறாரு, மறுபடியும் நீ பிறந்தாலன்றி. அப்போ அவருக்கு போய் சாதாரணமாக கேட்குறாரு, மீண்டும் போய் எங்கள் அம்மா வயிற்றில் பூந்து பிறக்க முடியுமா? இல்லை, இதுதான்ப்பா பிறப்பு. முதல்ல நீ பிறந்துட்ட, அது ஒரு பிறப்பு. ரெண்டாவது நீரால் பிறக்கணும், மூணாவது நீ ஆவியில் பிறக்கணும். தேவ பிள்ளைகளே, காற்று பாருங்க, ஆவியானவருடைய அந்த அடையாளத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. காதில் தான் நம்ம அந்த ஓசையை தான் கேட்குறோம், கண்ணால் பார்க்க முடியறதில்லை. அது எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறார். அப்போ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு செயல்படுறவங்க எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் அவங்க இப்படி செய்தாங்க சொல்ல முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் வழி நடத்துவோம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இது என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரிகிற ஒரு உணர்வினுடைய அடையாளம், இதில் நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அவங்க என்ன செய்வாங்க, சரிப்பாதார் சரிப்பாதார் சொல்லிட்டு போய் தப்பாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறபடி செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய நிலையில் இல்லாததுனால ஆவிக்குரியவர்கள் வழி நடத்துவதை அறியாத நிலையில் இருப்பாங்க. என் தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான நாளில் ஆண்டவர் உயிர்த்த இயேசுவா நமக்கு முன்னாடி இருக்கிறாருன்னா அவர் என்ன சொன்னார், மீண்டும் எல்லாரும் மறுபிறப்பு அடையணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் இந்த நாளில் வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம், கோயிலுக்கு நான் போவேன், எனக்கு நேரம் கிடைச்சா போவேன். நிறைய வாலிப பிள்ளைகள் கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க. ஆண்டவரை அவமரியாதை செஞ்சுட்டு நீ ஆவிக்குரிய பிறப்பு அடைய முடியாது. ஒரு சில பேர், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கோயிலுக்குள்ளே போய் நின்று மொபைலை பேசிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு நீ மகிமையாய் கொடுக்காமல் அந்த மகிமையான தேவன் எப்படி உன்னை ஆவிக்குரிய நிலையில் அபிஷேகிப்பார்? இதை நம்ம போய் ஆவியானவரை போய் கடையில் வாங்க முடியாதுங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. அதுக்கு ஆவியானவரை வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு மண்டிட்டு கிடக்கணும், அவ்வளோதான். காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவார். தீத்துவுக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3:5 இறைவசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல. நல்லா கவனிச்சிக்கங்க, நான் அந்த நல்லது பண்ணுறேன் இந்த நல்லது போன ஆண்டவர் எனக்கு ஆவியை போடுவார், இல்லை இல்லை. நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு. அப்போ கடவுளுடைய இரக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா நீ என்னத்தை கொடுத்துருக்கணும், ஆண்டவருக்கு இரக்கத்தை கொடுத்துருக்கணுங்க. அவர் இவ்வளோ நன்மை செய்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு மணி நேரம் நீ ஆலயத்தில் போய் உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து இரக்கத்தை ஷேர் பண்ணலைன்னா அவர் எப்படி இரக்கத்தை உனக்கு கொடுப்பார்? நீ எதை விதைக்கிறியோ அதைத்தானே அறுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ கடவுளுக்கு கூட அந்த இரக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிற. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செஞ்சீங்க, உங்கள் இரக்கத்தினால தான் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீ தாழ்ச்சியோடு உன்னுடைய இரக்கத்தை கடவுளுக்கு வைக்கணும், அயலாருக்கு வைக்கணும். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுங்க, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். இது ரெண்டும் ஒன்று கிடச்சி ஒன்று கிடைக்காமல் இருந்தாலும் யூ ஆர் ஆஃப் டன், அவ்வளோதான். நான் பேப்டிசம் வாங்கிட்டேன் அதனால் மோட்சத்துக்கு, நோ. ரெண்டாவது காரியம் இருக்குது, புது பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அந்த தூய ஆவி புதுப்பிக்கிற ஆவி நம்மகிட்ட இல்லைன்னா நீ எல்லாம் பழைய காரியத்தை செய்துகிட்டே இருப்பேன். மோசையின் காலத்தினுடைய சட்டத்தெல்லாம் செஞ்சிட்டு இருப்போம், சட்டத்தின்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சட்டம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போ ஓடுவேன், சட்டம் சொல்லுது இப்படி போய் செய், சட்டம் சொல்லுது. ஆனால் புதுப்பிக்கும் ஆவி உன்னை எப்படி வழி நடத்துகிறாரு அப்படின்னு தெரியாமல் நீ செய்து கொண்டு இருந்தீன்னா நீ செய்கிறது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். உதாரணம் யார் தெரியணுமா, பவுலடியார். அவர் ஒரு சவுலாக இருந்தார் பாருங்களேன். அவர் வந்து சவுலாக இருக்கும்போது என்ன செய்தார், கையில் சட்ட புத்தகம் வச்சுருந்தார், தோராவை கரைச்சி குடிச்சிருந்தார். சட்டம் சொல்லுது இப்படி செய், சட்டம் சொல்லுது இங்கிட்டு போ, சட்டம் சொல்லுது இந்த கிறிஸ்தவனை வெட்டு, சட்டத்தின்படி வேலை செய்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, சட்டத்திலே நின்றுக்கிட்டு இருந்துனா சட்டம் உன்னை கொண்டு போய் குழியில் தள்ளிட்டும்டா அப்படி சொல்கிறார். அப்போ சட்டத்தை கடந்த ஒரு அன்பு உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து, அவரை பாரு அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த சட்டத்தை தாண்டி வெளியில் வரணும். 1 Timothy 4:1 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். இப்போ பாருங்கள், இதில் நல்ல அழகாக தெளிவாக சொல்லாயிடுச்சு, இறுதி காலம், இதுதான் இறுதி காலம். இறுதி காலத்தில் ஏன் நம்ம இறுதி காலம்னு இப்போ சொல்லிக்கலாம், அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளும் யோசிப்போமே இது இறுதி காலம். இந்த இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும், இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆவியானவர் இறங்கிட்டாருன்னு சொல்லி ஆடுறாங்க, குதிக்கிறாங்க. பாருங்கள், சீடர்கள் முதல் வாசகத்தில் பார்க்குறோம், ஆவியானவருக்காக அவங்க மன்றாடுறாங்க. அவங்களுடைய மன்றாட்டை நீங்கள் பாருங்கள், அவங்க ஒன்று திரண்டு வந்தாங்க, அவங்க வந்து எப்படி மன்றாடுறாங்க, எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க. பாருங்கள் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் முழு துணிவுடன் உமது வார்த்தையை எடுத்து கூற அருள் தாரும் அப்படின்னு கேட்குறாங்க. உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலம் கொடுங்க, அருள் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெற செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க கேட்ட அந்த மன்றாட்டு யாருக்கு? மற்றவங்களுக்கு. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுங்க, எனக்கு நல்ல ஒரு கணவனை கொடுங்க, எனக்கு நல்ல பிள்ளைய கொடுங்க, என் வீட்டில் 5 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் 5 ஏக்கர் பக்கத்து வீட்டுக்காரன் விற்கிறான், அதையும் வாங்குறதுக்கு எனக்கு ஆற்றலை கொடுங்க. இந்த மாதிரி ஜெபம் அவங்க ஜெபிக்கலை. அவங்களுடைய ஆவியானவருடைய செயல்பாட்டினுடைய காரியம் அடுத்தவர்களுக்கான ஜெபமாக இருந்தது. உடனே என்ன நடந்தது பாருங்கள், இவ்வாறு மன்றாடிய உடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அது இருந்தது, அந்த இடம் அது இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், ஆவியானவர் வராருனோனையும் மனுஷாலெலாம் அதிர்ந்தான், நான் குதிக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இப்படியெல்லாம் தான் வருவார்னு நீ நினச்சி கொண்டு இருக்காத. ஆவியானவர் எப்படி வராருங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் வந்தாருன்னா எல்லாம் சடார் சடார்னு கீழே உழுவணுமா? தேவையில்லை. ஆவியானவர் எதுக்கு வராருன்னா உள்ளத்தை தூண்டி எழுப்ப வராரு. அவனுடைய உள்ளத்தில் அந்த அன்பு தீயை பற்றி எரிய வைக்கிறாரு. அவர் உன்னை உண்மையை நோக்கி வழி நடத்துகிற ஒரு அற்புதத்தின் ஆவியாக உள்ளத்தில் வராரு. அதனால் அவர் வந்து பெரிய இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்லாம் நாங்கள் பார்க்குற போது ஒரு சில பேர் நினச்சி கொள்கிறாங்க, அப்படியே கரகரன்னு கத்தி கீழே உளுந்து ஒரு உருண்டு இப்போ தான் ஆவியானவர். இல்லை இல்லை, ஆவியானவர் நீ அமைதியாக நின்றாலே வருவார். நீ கண்களை மூடி நீ ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன் கண்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், ஆவியானவர் உன்னோட பேசிகிட்டு இருப்பார். உன் மேலே ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதெல்லாம் அமானுஷ்யமான சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. சில பேர் நினச்சிக்கிறாங்க குதிச்சா தான், அந்நிய பாஷை பேசுனா தான். இல்லை இல்லை, நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆவியானவர் உனக்குள்ளேருந்து செயல்படுவார். அதனால் நிறைய பேர் இந்த ஆவியானவருடைய செயல்பாட்டை உணராமல் சில சபைகள் எல்லாம் அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஒருத்தர் சில பேர் இப்படி கையை விரிச்சோன்னே 50 பேர் கீழே உழுவுறாங்க. எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஆவியானவர் 50 பேரை கீழே தள்ளித்தான் தன்னுடைய வருகையை உறுதி செய்வார்னா அவர் உண்மையான ஆவியானவர் அல்ல. தீமையினுடைய ஆவியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் வேதத்தில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற திமோத்தி மிக தெளிவாக சொல்கிறாரு, நீ இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகள். ஒரு யூடியூப்பில் எல்லாமே எல்லாம் மாற்று அடையாளங்கள், ஏமாற்றணுன்னே நிறைய பேர் கொடுத்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நிறையா இருக்குது, உங்களுக்கு தெரியும். பேய்களின் போதனைகளுக்கும் பாருங்கள், பைபிளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேய்களின் போதனைகளை கொடுத்துட்ருக்குறாங்க. இது அப்படி தான், இது இப்படி தான். அப்போ அறிவுக்கு, அறிவை வந்து யார் உனக்கு தூண்டி பேசுகிறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தினுடைய உண்மைகளை சரியாக எடுத்து சொல்லாத, உன்னுடைய உணர்வுகளை தூண்டுகிற காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவர்கள் பிசாசுகள். கையில் பைபிள் தான் இருக்கும், ஆனால் போதனை பிசாசுனுடைய போதனை. அதுக்கு செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார். இன்றைக்கி பிசாசாக தான் செய்கிறான். ஒரே குடும்பமாக இருக்கிற திருச்சபைகளை அவன் உடைத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னென்னா யாரும் 10 பேர் சேர்ந்து கூடி வந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எதற்காக நம்மளை நீரினாலும் ஆவியிலும் மறுபரப்படைய சொன்னாருன்னா ஒரே ஆவியானவர், எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஒன்றாக இருக்கணும் தானே ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார். அப்போ பிரிவினையின் ஆவி செயல்படுகிறான், நம்மை பிளவுபடுத்துகிறான். இதை உணர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரையும் அவதூறு பேச மாட்டாங்க. அவங்க யாருடைய ஆவியில் செயல்படட்டும், அவங்க நம்ம ஏன் அவங்கள குறை சொல்லணும்? நம்ம ஆவியானவரால் இயக்கப்படுகிறோமா என்பதை மட்டும் நாம் யோசிப்போம். பெருமையின் ஆவியோ, மனமேட்டிமையின் ஆவி நம்மிலிருந்து செயல்படாதபடி, தீர்ப்பிடுகிற ஆவி நம்மிலிருந்து செயல்படாதபடி, பிறரை குற்றப்படுத்துகிற பழித்துரைக்கிற ஆவி நம்மிடமிருந்து செயல்படாதபடி, தாழ்ச்சியின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, அன்பின் ஆவி நம்மகிட்டேருந்து செயல்படுதா? குடும்பத்தை இணைக்கிற ஆவி, மருமகள் ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் நடக்குது வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அந்த குடும்பத்தை இணைக்கிற ஆவி உங்ககிட்ட இல்லைன்னா நீ யார்? பேய்களின் போதனைகளுக்கு உட்படுகிற ஆவியை வச்சிருக்கிற நீ யாராக வேணாலும் இருந்துக்கலாம் தேவ பிள்ளைகளை. ஆனால் நம்ம செயல் சரியாக இருக்கிறதா என்று யோசிக்கணும். தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டு உங்களையே சோதித்து பாருங்கள், என்னிடத்திலே செயல்படுகிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கிறார் சிந்தித்து பார்ப்போம். மறுபிறப்படைய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கரமுயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென்.